புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது சென்னை எபனேசர் மார்க்கஸ் சர்வதேச பள்ளியின் ஓவிய ஆசிரியர் திரு எஸ் அஸ்வின்ராஜ் அவர்கள். புதுமை ஓவியம் பற்றி நமக்கு பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கலை அப்படிங்கிறது பல்வேறு துறைகளில் ஓவியமா கதை வடிவங்களா வண்ணம் தீட்டுதல் அப்படின்னு பல வகையான பிரிவுகளை இன்னைக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு கலைப்பணியை செய்யக்கூடிய உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களை வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம். அந்த வகையில் உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகத்தை பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
வணக்கங்க, என் பேர் அஸ்வின்ராஜ். நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருக்கேன். நான் வந்து பென்சில் டிராயிங், பெயிண்டிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஆர்ட் சம்பந்தமா எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
சார், இப்ப டிராயிங் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட நம்ம பள்ளியில பல வளரக்கூடிய முதல் வகுப்புல இருந்து இந்த டிராயிங் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நீங்க காம்படிஷன் வைப்பாங்க, நிறைய போட்டிகள் வந்து வைப்பாங்க, குழந்தைகள் வந்து பரிசு பெறுவாங்க. அந்த வகையில பென்சில் டிராயிங் அப்படின்னா என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு விளக்கமா சொல்லுங்க சார்.
பென்சில் டிராயிங் அப்படின்னா பென்சில்ல நிறைய கேட்டகரி இருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் வேற நடராஜ் பென்சில், அப்சரா இந்த மாதிரி ஒன்று வச்சிருப்போம். அதுல வந்து ஹச்பி, ஹச் டூ பி, சிக்ஸ் பி இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. இந்த மாதிரி வகையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு திக்னஸை பொறுத்து நம்மளோட ஃபேஸை வந்து இப்போ முகத்தை இப்ப முன்னாடி நிறைய உட்கார வச்சு இல்லை அவங்களோட புகைப்படுத்தியோ வச்சு அந்த ஷேடிங் லைட் அண்ட் ஷேடு டார்க் எங்க வரும், லைட் எங்க வரும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பென்சிலை வச்சு அவங்க உருவத்தை கொண்டு வந்துடும். அதில் ஷேட் கொடுத்து நம்ம ஒரே பென்சிலை பண்ணுறப்ப அது அந்த அளவுக்கு அந்த ஃபீல் வந்துருக்காது. நம்ம பென்சில்னா எழுதுறதுக்கு மட்டும் இல்லை சும்மா ரஃபாக ட்ரா பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆர்ட் சம்பந்தமாக பண்ணுறப்ப இந்த மாதிரி அதுக்குள்ளே என்ன எத்தனை கலர்ஸ் இருக்குது, எந்த மாதிரி டார்க் ஷேடு லைட் ஷேட் வச்சு கொடுக்கலாம், நிறைய வகையாக நம்ம உள்ளார்ந்து முகத்தை பார்த்து நம்ம புரிஞ்சு அப்சர்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்குங்க.
சார், இப்ப அது போல ஆயில் பெயிண்டிங் அப்படிங்கறது இன்னைக்கு பரவலா எல்லா இடங்களையும் காணப்படுது. நம்ம பொதுவா போகக்கூடிய பெரிய பெரிய மால்கள், பல பெரிய உணவகங்கள், எல்லா இடங்களையுமே இந்த ஆயில் பெயிண்டிங் அப்படிங்கறத நம்ம பல இடங்களை பார்க்கலாம். ஆயில் பெயிண்டிங் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன வடிவங்களை காட்சிகளை நம்ம ஆயில் பெயிண்டிங்ல வரையலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஆயில் பெயிண்டிங் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரவிவர்மா அவர் தான் கொண்டு வந்தாரு. ஏன்னா பெரும் ஃபாரின் சைட்ல மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட வந்து வேற இயற்கை வண்ணங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ராஜா ரவிவர்மா வந்து ஃபாரின் சைட்ல எல்லாம் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இங்க அவரே பெயிண்டிங்கை தயாரிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆர்ட் பண்ணி இங்கதான் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து லைஃப் லாங் ரொம்ப வருஷம் ஆனாலும் அது அழியாம அது அப்படியே இருக்கும், எந்த அளவுக்கு மோஸ்டா டேமேஜ் ஆகாது, அது அப்படியே இருக்குங்க. அவருனாலதான் இந்தியாவுக்கு வந்து நம்மளோட இதுக்கு எல்லாமே நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆயில் பெயிண்டிங் வந்து நம்ம ஒரு கேரக்டர் ட்ரா பண்றோம்னா ரொம்ப உயிரோட்டம் அதிகமா வரைய முடியும், ரொம்ப டீப்பா, அதோட அதை வர்ணிக்க முடியாது. மத்த எந்த பெயிண்டிங் இதுல பண்ணாலுமே ஆயில் பெயிண்டிங் அளவுக்கு வராது. இன்னொன்னு என்னன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு மட்டுமே ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி ஆயிடுங்க. ஒரு தடவை பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து வச்சு பண்ணலாம். அதுல வந்து இப்ப எந்த விஷயங்களாலும் இப்ப நம்ம யூஸ் பண்ற கடவுள்கள் படங்கள் எல்லாமே உருவாக்குனது வந்து ராஜா ரவிவர்மா தான் மோஸ்டா. அவர் வந்து புதுசான ஒரு உருவத்தை வித்தியாசமான ஒரு வண்ணங்கள்ல கொண்டு வந்து அவர் தான் நம்ம கிட்ட சேர்த்தாரு. இப்ப அது மூலமா இப்ப அக்ரிலிக் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய உருவாக்கிட்டாங்க. அதுல இருக்கிற டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை ஆக வைக்கணும், ஆனா அதே அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிலிக் பெயிண்டிங்கையும் கண்டுபிடிச்சி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இல்ல நம்ம போர்ட்ரைட் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வால் பெயிண்டிங் கூட பண்ணலாம். எந்த பெயிண்டிங் இருந்தாலும் அக்ரிலிக்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கலாம். ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி இருந்தது.
இப்ப இந்த பெயிண்டிங்ல ஒரு வகையா அக்ரிலிக் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அக்ரிலிக் பெயிண்டிங் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பியல்புகள் இப்ப எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
இப்போ ஆயில் பெயிண்டிங்னா ட்ரை ஆகிறதுக்காக 4-5 நாள் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நேரத்தை இதை குறைச்சி உடனே கலர் பண்ண உடனே ட்ரை ஆகிடும். நம்ம அதுல எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறோமோ, நல்லா ரியலிஸ்டிக்கா கொண்டு வரதுக்கு ஆயில் பெயிண்டிங்ல எந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்றோமோ அதை விட கொஞ்சமா இது மெனக்கெட்டாவே போதும், அக்ரிலிக் பெயிண்டிங்ல நல்லா அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துடலாம். மெயினான பிளஸ் என்னன்னா இது சீக்கிரம் ட்ரை ஆகிடும், அவ்வளவுதான். இன்னொன்னு எந்த சர்ஃபேஸ்லயும் மோஸ்டா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வால் பெயிண்டிங்கும் இதே தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம கேன்வாஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி டிஷர்ட் ட்ரெஸ்ல கூட ஃபேப்ரிக்லயுமே அக்ரிலிக் தான் இருக்கு. நம்ம அதுல யூஸ் பண்ற நமக்கு தெரியாமே நம்ம லைஃப் எல்லா இதுக்குள்ளயுமே அக்ரலிக் மிக்ஸ் ஆகிதான் வந்துட்டு இருக்கு. எந்த போஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அதான் யூஸ் பண்றாங்க.
சார், இந்த பெயிண்டிங்ல வாட்டர் கலரிங் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. வாட்டர் கலர் அப்படிங்கிறப்ப பொதுவாக நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ஒரு ஒயிட் ஷீட்ல ஒரு கடல் அப்படின்னா அதுல ஒரு ப்ரஷ்ல ப்ளூ கலர் கலரை வந்து அடிப்பாங்க. இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து போட்டிகளுக்காக நம்ம ரெடி பண்றது. ஆனா ஒரு ப்ரொஃபஷனலான வாட்டர் கலரிங் எப்படி கொடுக்குறீங்க, அதனுடைய வண்ணங்களுக்கு எங்கேருந்து இந்த கலரை வந்து எடுக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
இப்போ நமக்கு ஸ்கூல் டைம்ல யூஸ் பண்ண வாட்டர் கலர்ஸ்லாம் இந்த டேப்லெட் கலர்ஸ், இந்த ரங்கிலா பெயிண்டிங், அதோட போஸ்டர் கலர்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே இல்லாம ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்னு இருக்கு, டியூப்ல இருக்கும் ஃபுல்லா. அது வந்து நம்ம மற்ற பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்றப்ப டார்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லைட் கொண்டு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏதாவது டிரா பண்ணணும்னா அதோட டார்க் கலரை ஃபர்ஸ்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில லைட் கலர் கொண்டு வரும், அதை விட லாஸ்ட் எண்டிங்ல ஃபைனல் டீட்டெயிலிங்ல இன்னும் பிரைட்டா இருக்கிற மாதிரி எண்டிங்ல வந்து பிரைட்டா கலர்ஸ் கொடுப்போம். ஆனா வாட்டர் கலர் அப்படியே ரிவர்ஸ்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல ரொம்ப லைட் கலரா கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் டார்க் ஏத்தி கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட்லயே அந்த லைட் வரும் இல்லைங்களா, இப்போ ஒரு வயல் வெளி இந்த மாதிரி இருக்குன்னா அதுல வெளிச்சம் படுது, சன்லைட் எல்லாம் படுது அப்படின்னா அந்த பெயிண்டிங் நம்ம வரையறப்ப அந்த சன்லைட் படுறதுக்கான இடத்த ஃபர்ஸ்டே நம்ம கேப் ஒயிட்டாவே விட்டணும். மற்ற இடத்துக்குலாம் ரொம்ப லைட்டாவே கலர் கொண்டு வந்து லாஸ்டா கொண்டு போக தான் டார்க் கொண்டு போகும். இது டோட்டலா வேற ஆப்போசிட்டா பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்குது. இதோட ஃபீலிங்கே ரொம்ப தனியா இருக்கும். மற்ற பெயிண்டிங் எது கூட கம்பேர் பண்றப்பயுமே இந்த அளவுக்கு இருக்காது. வாட்டர் கலரா ரொம்ப ரியலிஸ்டிக் கொண்டு வரலாம், நம்ம கூட ரொம்ப ஒரு ரொம்ப ஒன்றன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ரொம்ப சேஃபா இருக்கும். டேப்லெட் வாட்டர் கலர்ஸ் ஸ்கூல் டைம்ல யூஸ் பண்ணது எல்லாமே அந்த அளவுக்கு ஃபீல் எஃபெக்ட் வராது. நம்ம யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்ஸ் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா இது இன்னும் நல்லா சிறப்பா கொண்டு வரலாங்க
சார். அதே போல இந்த வாட்டர் கலரிங்ல ரிலே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு, இதை எப்படி பண்றீங்க, இதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வால்லயே வந்து நார்மலா இப்ப பெயிண்டிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா அப்படியே நார்மலா பெயிண்டிங் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் எம்போஸ்டா வெளியே வர மாதிரி த்ரீடியா வெளியே. இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு எதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெயிண்டிங்கா பண்றதை விட அது ஒரு சிலையா இருக்கிற மாதிரி, அதாவது தனியா சிலையா வைக்காம வால்ல இருந்து வெளியே வர மாதிரி, அது தலை மூட்டை இப்படி அந்த கொம்பு இதெல்லாம் இப்படி ஓடி வர மாதிரி இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா. த்ரீ டி எஃபெக்டா அந்த மாதிரி ஆர்ட் இது பண்றது எம்போஸ்டர் கல்ச்சர் இருந்து வால்ல இல்ல கேன்வாஸ் போர்ட்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது கொஞ்சமா பெயிண்டிங்கும் கல்ச்சர் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு சிவன் பெயிண்டிங் வந்து மேல வந்து அந்த ஹேர் அந்த பாம்பு இதெல்லாமே அந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் மட்டும் எம்போஸ்டா பண்ணியிருப்பேன், மற்றபடி ஃபேஸ் இதெல்லாமே பெயிண்டிங்காவே இருக்கும். அந்த வேல் வெளியே வர்றது இதெல்லாம் மட்டும் அந்த கிளேல அப்படியே தனியா உண்மையுமே வெளியே வந்திருக்க மாதிரி, இந்த ஸ்னேக் எல்லாமே வெளியே வர மாதிரி பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபீல் நிறைய கொடுக்கும். இந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்
சார். இப்ப கிளே அப்படின்னு சொல்றப்ப கிளேயை பேஸ் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு ஒர்க் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய ஓவியங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கிளே வந்து நான் வால் யூஸ்க்காக இருந்தா பிரில்லா வால்காயர் புட்டி அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சின்ன சின்ன டீடைலிங் ஏதாவதுன்னா மோல்டி கிளே இருக்கு, ஃபெவிக்ரில் பிராண்ட்ல மோல்டி கிளே இருக்கு, அதுல வந்து நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன் இதெல்லாமே டீடைலிங் ஃபைனல் டீடைலிங் எல்லாம் பண்ணிக்கலாம்.
இப்ப இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டர்நெட்ல ப்ரௌசிங்ல நிறைய டிசைன்ஸ் பண்ணி இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கறது இன்னைக்கு பரவலா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படின்னா என்ன, அதனுடைய வண்ணங்கள், குறிப்பா இப்ப நம்ம ஒரு இணையதளத்துல ஒரு டிசைனும் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிசைனை டிஜிட்டலா கொண்டு வந்து ஒரு சுவற்றிலேயோ அல்லது ஒரு பலகையிலேயோ நம்மளால அதை வரைய முடியுமா சார்?
கண்டிப்பாங்க சார். இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு மாடல் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு சிலருக்கு கான்செப்ட் ஐடியாஸ் மட்டும் இருக்கும், ஆனா அது பிக்சர் எங்க இருந்து எடுக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ ஒருத்தரோட தவறுன அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ண மாதிரி வேணும், என் பக்கத்துல நிக்கிற மாதிரி வேணும், இப்ப இவங்களுக்கு குழந்தை ஏதாவது பண்ணிருக்குன்னா அவங்க கையால அவங்க வச்சிருக்கிற மாதிரி வேணும், அவங்களுக்கு அந்த மாதிரி மனசாக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ஆர்ட்ல நிறைய கேட்பாங்க. இதை நம்ம பெயிண்டிங்லேயே பண்ணலாம், அக்ரிலிக் பெயிண்டிங் பென்சில் ஆர்ட்லேயுமே பண்ணலாம். ஆனால் டிஜிட்டலாக பண்ணுறப்ப இன்னும் எல்லாருக்குமே அந்த கலர் டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஃபேஸில் இப்போ டீட்டெயிலிங் ரொம்ப இருக்குன்னா அதை பண்ணி அதை ஒரு கலர் டோன் பண்ணி ஸ்மெச் பண்ணிட்டோம்னா ஃபேஸ்லாம் கொஞ்சம் கிளியராக இதாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பண்ணுற ஆர்ட்டுமே அவங்க கூட இப்போ அவங்க முன்னோர்கள் அவங்க யாரையும் ஜாயின் பண்ணி வரையணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்குறப்ப அது ரொம்ப அந்த வரைஞ்ச மாதிரி இந்த மாதிரிலாம் தெரியாதுங்க சார், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும், அவங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நம்ம இதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணுறேங்க சார். வந்து வேக்கம் பேடு வச்சிருக்கேன், வேக்கம் பேட் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் ட்ரா பண்ண பண்ணா அதில் அப்படியே உருவங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா. இதுவுமே ரஃபா இந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னா பென்சிலில் சும்மா ட்ரா பண்ணி காட்டுவோம் அவங்களுக்கு, ஓகே அப்படின்ட்டாங்கன்னா நாங்க அதையே நான் வந்து போட்டோஷாப்ல வந்து டிரா பண்ணி கொடுத்துருவேன். ஷாப்க்கு இது எதுனாலுமே பண்ணிக்கலாம். அவங்க ஐடியாவை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் டிஜிட்டலா. நம்ம இப்ப பெரிய பேனர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் போனோம்னா சின்னதா கூட பிக்சல் உடையக்கூடாது அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் ஆப்ல பண்றது.
இப்ப அந்த ஸ்டாச்சு ஆர்ட் அதனுடைய மெத்தட்ஸ் எப்படி சார்?
தனியா இப்ப கேரக்டர்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க சார், சாமி உருவங்களே வச்சுக்கோங்களேன், சாமி உருவங்களே இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா வெறும் பெயிண்டிங்காவே எல்லாரும் பாத்துருக்கிறது இல்லாம டேஞ்சர் பெயிண்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா, டேஞ்சர் பெயிண்டிங் ஸ்டைல டேஞ்சர் பெயிண்டிங்கும் பண்றோம். அது இல்லாம ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ கோவில் கருவறையில எந்த மாதிரி இருக்கோ அது அப்படியே அந்த சிலை மாதிரியே ரியலா இருக்க மாதிரி செஞ்சுட்டு அதுல கிளேல பண்ணுவாங்க சார், மோல்டி கிளே அந்த மாதிரி பண்ணுவோம். புட் பண்ணிட்டு அதுல வந்து ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. இது டேஞ்சர் பெயிண்டிங் ஸ்டைலே இருக்காது, ரொம்ப அந்த அலங்காரம் இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த குலதெய்வங்கள் கோவில் பழைய காலத்து கோவில்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கல் கல் சில மாதிரியே ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி வச்சுட்டு உண்மையாலுமே அந்த துணி கட்டி இருக்கிற மாதிரி அந்த சிம்பிளான ஜுவல்ஸ்ல வச்சுட்டு அந்த சின்ன சின்ன சைட்ல இருக்கிற வால் எல்லாமே ரொம்ப டார்க்கா இருக்கும், அந்த விளக்கு வெளிச்சத்துல கொஞ்சமா தெரியும் இல்லைங்களா, அது எப்படி தெரியுதோ அதே மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறீங்க ஸ்டாச்சு ஒர்க்ல.
சார் இப்ப பெயிண்டிங் அப்படின்னு சொல்றப்ப அந்த வரையக்கூடிய கருவிகள் குறிப்பா அந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், குறிப்பா அந்த கலரிங் அப்படிங்கிறது அப்படியே அது மங்காம இருந்தாதான் எப்ப பார்த்தாலுமே இந்த பெயிண்டிங்குடைய சிறப்பு அப்படின்னு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெயிண்டிங்க்கு உண்டான ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களை நீங்க எங்கேருந்து வாங்குறீங்க, அதனுடைய சிறப்பு தன்மைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இதுக்கு முன்னாடி கலர் வீல பத்தி நான் சொல்லி ஆகணுங்க, ஏன்னா கலர் வீல் வந்து பேசிக்கான பிராக்டிஸ் பண்ணிக்கணும் எல்லாருமே. இப்போ பிரைமரி கலர்ஸ்னா ரெட்டு ப்ளூ எல்லோ இருக்கு, இந்த மூணே மூணு கலர்ஸ் வச்சு நம்ம எல்லா கலரையுமே கிரியேட் பண்ணிக்கலாம், எந்த கலர்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த வீல் அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கலர் நம்ம பாக்குறப்ப அது என்ன கலரா இருக்கும், எந்த எது கலர் மிக்ஸ் பண்ணா நமக்கு இந்த கலர் வந்துடும் அப்படின்னு நமக்கே தானா மைண்ட்ல வந்துடும், நேச்சுரல் இதாக வந்துடும். நான் வந்து மெட்டீரியல்ஸ் அதிகமா வந்து அக்ரிலிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் லைஃப் வரும், மோஸ்டா டேமேஜும் ஆகாது, அது அப்படியே இருக்கும், நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம்னா ஃபேடும் ஆகாது, அப்படியே இருக்கும். நான் வாங்குறது எல்லாமே இங்க சேலம்ல ஷாப் இருக்குங்க சார், மெட்டி ஆர்ட் மெட்டீரியல் ஷாப் கொஞ்சம் இருக்கு, அது இல்லாம மோஸ்டா ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கேன் சார். அப்படிலாம் சென்னையில போனேன்னா அங்க ஃபுல்லா ஆர்டர்ஸ் போட்டு வாங்கிடுவேன், அதிகபட்சமா ஆன்லைன்ல தான் இருக்கும் சார், அமேசான் பிளிப்கார்ட் இதெல்லாம் ரெண்டுலயுமே இருக்கு. நான் கேம்லின் பிராண்ட் தான் மோஸ்டா வாங்குறேன் சார். இப்போ பென்சில் டிராயிங்க்லாம் வேணும்னா ஸ்டெட்லர் பென்சில்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க சார், கேட்டகரி நிறைய இருக்கு. எரேசர்லயுமே நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் டிரா பண்ணோம்னா சிங்கிள் எரேசர் நட்ராஜ் எரேசர் இந்த மாதிரிதான் வச்சிருப்போம். ஆனா ஆர்ட் பண்றோம் அப்படின்னாவே கிளே மாதிரி டைப்ல ஒரு எரேசர் இருக்கு, மைக்ரோட் பென்சிலா இருக்குங்களா அந்த மாதிரி டைப்லயே நிறைய எரேசர் இருக்கு. சின்ன சின்ன பென்சில் பென்சில் இருக்குங்களா, பென்சில் நிப்புக்கு பதிலா எரேசர் வச்சிருப்பாங்க, பென்சில் எரேசர் கோசினோர் பென்சில் எரேசர் அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்றப்ப இன்னும் எஃபெக்ட் அதிகமா இருக்கும், சின்ன சின்ன இதுமே டீடைலிங் ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காட்டலாம். பென்சில்ஸ் மட்டுமே ஸ்டெட்லர்லயே 8B பென்சில் இருக்குங்க சார், அதாவது 100 rupees வரும் ஒரு பென்சில் மட்டுமே. இன்னொரு பென்சில் பென்டில் கிராப் கியர் பென்சில்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரோக் நல்லா வரும், 1200 அந்த மாதிரி வருது. பெயிண்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்டிங்லாம் நான் டியூப் கலர்ஸ் தான் யூஸ் பண்றேன் மோஸ்டா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஆர்டிஸ்ட் அக்ரிலிக் டியூப் கலர் அது நல்லா இருக்குங்க. மற்றபடி ஃபெபிக்ரில் பாட்டில் அக்ரிலிக் இருக்குங்க, இதெல்லாம் வந்து வால் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் பெயிண்டிங் அதே மாதிரி இருக்குங்க, ஆயில்ல டியூப் கலர்ஸ் இருக்கும், மோஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். ப்ரஷஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ் அப்புறம் ஃபிளாட் ப்ரஷ் இருக்குங்க, அது இல்லாம பாயிண்ட் ப்ரஷ் தனியா நிறைய நம்மளா தேடி தேடி தான் பார்த்து வாங்குற மாதிரி இருக்குங்க. ஸ்மெச் ப்ரஷ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் பேசிக் இப்ப பண்றாங்க அப்படின்னா ரவுண்ட் ப்ரஷும் ஃபிளாட் ப்ரஷும் யூஸ் பண்ணுவாங்க.
சார் இப்ப நீங்க வரையக்கூடிய இந்த ஓவியங்களுக்கு குறிப்பா இந்த மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் பொதுவா தேவைப்படும், இது எங்கெங்கெல்லாம் நீங்க அந்த வாங்கி அதை வந்து பயன்படுத்துறீங்க, அந்த கலரிங் அப்படிலாம் எங்க இதெல்லாம் எங்க வாங்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இங்க சேலம்ல சரவணா ஸ்டேஷனர்ஸ் ஒரு ஷாப் இருக்குங்க, இங்க மோஸ்டா எல்லா மெட்டீரியலுமே கிடைக்குது. இது இல்லாம சென்னையில பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஷாப் இருக்கு, இந்துஸ்தான் ராய்பேட்டில இருக்கு, அங்க வந்து அதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. இப்ப கேன்வாஸ் வேணும்னா இப்போ ஆயில் பெயிண்டிங் அக்கலி பெயிண்டிங்னாவே கேன்வாஸ் கிளாத்ல தான் ட்ரா பண்ணும், கேன்வாஸ் கிளாத் இல்ல கிளாஸ் கேன்வாஸ் போர்டு இதெல்லாம் இருக்கும், அதுல தான் ட்ரா பண்ணி ஆகணும். இந்த மெட்டீரியல் எல்லாமே இந்துஸ்தான் இல்லைன்னா இங்க ஸ்டேஷனரியில நான் வாங்கிக்கிறேங்க, மோஸ்டா இல்லைன்னா ஆன்லைன்ல தான் வாங்கணும் சார், எல்லாமே தான் வாங்கணும். மூலப்பொருட்கள் வந்து இப்போ பெயிண்டிங்கா அதுதாங்க சார், பெயிண்டிங்க்கு கேன்வாஸ் வாங்கிக்கிறவங்களா, பென்சில் ஆர்ட் இந்த மாதிரி வாங்கணும்னா பிஸ்ட்ரோ பிஸ்டால் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சார். நம்ம நார்மலாக சார்ட் ட்ராயிங் சார்ட்ல ட்ரா பண்ணுறதோ ஏ4 ஷீட்ல இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் வராது, அதுக்காகவே இருக்கிற மாதிரி பிஸ்டோ பிஸ்டால் இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்துக்கலாங்க
சார். பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ப்ளஸ் மால்ஸ் எல்லாம் கூட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஆர்ட் பெயிண்டிங், சுவர் ஓவியங்களை வரைஞ்சு அதை ஒரு அட்ராக்டா இருக்கணும், பாக்குறவங்களுக்கு ஒரு லுக்கா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்க எந்த மாதிரியான ஒரு ஓவியங்களை வரையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை நீங்க எப்படி எத்தனை அந்த ஒரு ஓவியம் அப்படிங்கிறது வரைகிறதுக்கு எத்தனை நாட்கள் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதனுடைய செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து ஆர்ட் சம்பந்தமா தான் பண்ணிட்டே இருக்கேன். படிச்சதுமே வந்து பிஎஸ்சி பண்ணியிருக்கேன், சென்னையில ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அங்க காலேஜ்லயுமே வந்து நிறைய விதங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அனாட்டமி இதெல்லாமே கத்துக்கிட்டேங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டனால எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கொடுக்குது. அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு ஒரு ஆர்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் பெரிய சைஸ்ல ஒரு ஆர்ட் பண்ணணும்னா ஒரு 4 to 5 days இந்த மாதிரி பண்ணிடுறேன், இல்ல ஒரு 1 week அந்த மாதிரி ஆகுங்க. ஸ்டார்டிங் டைம் நல்லா பண்ணனா அது நான் 1 month 2 month எல்லாம் கூட ட்ரா பண்ணிருக்கேன். ஒரு ஆர்ட்டும் மோஸ்ட் எல்லாரும் அட்ராக்ட் பண்றது வந்து அப்டிராக்ட் ஆர்ட் இந்த மாதிரிதான் பாக்குறாங்க. மால்ஸ்ல இப்ப வெளியா நிறைய இடத்துல வைக்கணும்னா இப்ப வேன்காக், வேன்காக அவர் ஆர்டிஸ்ட் இருக்கா இல்லைங்களா, அவரோட பெயிண்டிங் ஸ்டைல் மாதிரி அப்டிராக்டா இந்த மாதிரிதான் எல்லாம் அதிகமா விரும்புறாங்க. இப்படி பண்ணணும்னா மோஸ்டா எல்லாம் கத்துக்கணும், பேசிக் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கத்துக்கலாங்க சார். அப்புறம் அனாட்டமி புரிஞ்சிக்கணும், கலரிங் தியரி புரிஞ்சிக்கணும். இது மூணு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ற ஆர்ட் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்டிராக்ட் வந்து நம்மளோட உணர்வு கூட ரொம்ப கலந்ததுங்க. இப்ப பூவோ பூ வரைகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, நார்மலா இருக்கிற பெயிண்டிங்ல ஒரு ஃபிளவர் ஏதாவது வரையறோம் அப்படின்னா நம்ம அதை மட்டும் தான் வரைஞ்சு காட்டியிருப்போம். அதோட வாசனையவே காட்டணும் அப்படின்னா அது அப்டிராக்ட்ல ரொம்ப அழகா காட்டலாங்க. அந்த பூ இந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கு, அதை ஏதோ நம்ம உணர்ற மாதிரி அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குங்க.
சார், இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதுக்குன்னு அடிப்படையா நீங்க ஒரு சிறப்பு பாடத்தை எடுத்து ஒரு படிச்சுட்டு தான் நிச்சயமா இதை ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில இதுக்குண்டான பாடங்கள், குறிப்பா அந்த கல்லூரி படிப்பை நீங்க எங்கே கத்துக்கிட்டீங்க, எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க, அதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சின்ன வயசுல இருந்து ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆனா டிராயிங் கிளாஸ் எதுவும் போனது இல்ல. நானும் நேர்ல பாக்குறதெல்லாம் வச்சுட்டு இப்ப எங்கேயாவது காம்படிஷன் எல்லாம் போறப்ப யாராவது கலர் சின்ன சின்ன மிக்சிங் எல்லாம் பண்ணுவாங்க, கலர் ஷேட் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் பழகிட்டு இருந்தேன். வந்து கவர்மெண்ட்ல டெக்னிக்கல் எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல 4 exams பண்ணுங்க, ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் இந்த எல்லாமே வரும். அது 4 முடிச்சதுக்கு அப்புறம் நான் காலேஜ் இந்த மாதிரி சென்னையில இருக்கு, அப்புறம் கும்பகோணத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியுது. இது வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்னு இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். தமிழ்நாட்டில் 2 colleges தான் இருக்கு, 176 வருஷம் தான் பழமை வாய்ந்த காலேஜுங்க. ஏதாவது இந்தியாலேயே ஆரம்பிச்சாலே இது ஃபர்ஸ்ட் இதுதான் டிராயிங்க்னு ஆரம்பிச்ச காலேஜுங்க சென்னையில் இருக்கிறது. நான் சென்னையில் இருக்கிற காலேஜில் பிஎஸ்சி பண்ணுங்க பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட். அது உள்ளே போகிறதுக்கே வந்து என்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அங்கே முன்னாடி ஒருத்தரை உட்கார வச்சிருப்பாங்க, நம்ம அவரை பார்த்து ஓரளவுக்கு அப்படியே ட்ரா பண்ணணும் பென்சில் ஆர்ட்ல. இந்த மாதிரி அப்புறம் கான்செப்ட் கிரியேட்டிவா ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லிடுவாங்க சார், ஒரு வில்லேஜ் சீனரி ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம அதையும் வந்து கற்பனையா ஒரு பெயிண்டிங் பண்ணி காட்டணும் குடுக்கிற டைம்குள்ள. இதெல்லாம் வச்சு நமக்கு ரேட்டிங்ஸ் வச்சு நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி கொடுப்பாங்க சார். நான் அதில் வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன் சார். அங்கே போயிட்டு தான் நிறைய இந்த மாதிரி கத்துக்கிட்டேன். அங்கே ரெகுலராக மாடல் வச்சிருப்பாரு, அவர் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், இப்போ லைவ் சைஸ்ல எவ்வளோ லாங்கில் உட்காந்துருந்தாலும் அவர் உண்மையான ஹைட் எந்த அளவுக்கு இருப்பாரு, எந்த அளவுக்கு லைட்டிங்ல எப்படி இருக்காரு, இதெல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணி அளந்து பார்த்து அவ்வளோ பெரிய ஷீட் கொடுத்துருவாங்க. ஒரு 5 feet இந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் ஃபுல்லாக அவரை பார்த்து அப்படியே ட்ரா பண்ணணும். பென்சில் ட்ராயிங்கும் அங்கே தான் கற்றுக்கிட்டோம். பெயிண்டிங்லேயுமே ஒரு பெயிண்டிங் இப்போ அக்ரிலிக் பெயிண்டிங்னா எப்படி, ஆயில் பெயிண்டிங்னா எப்படி, அதோட தன்மை என்ன. இப்போ நான் வாட்டர் கலருக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ரிவர்ஸ் டெக்னிக்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அதுக்கான முறையை முழுசாக கற்றுக்கிறதுக்கு அங்கே பழகிவிடுவாங்க. அது இல்லாமல் வெளியே அகாடமிஸ்லாம் ஒர்க் பண்ணுங்க, ஆர்ட் அகாடமிஸ்லாம் அங்கே வந்து கிளாஸஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து டேஞ்சர் பெயிண்டிங், மியூரல், கிளாஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேங்க. பண்ணுறதுல வந்து மோஸ்டாக காலேஜில் வந்து பேசிக்கான இது எல்லாமே ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டேங்க, ஸ்பெக்டிவ் அனாட்டமி இது எல்லாமே. அதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நான் இன்னும் ரெகுலராக ஆர்ட் பண்ண எனக்கு ரொம்ப அது மெருகேற்றியே போயிட்டு இருக்கு.
வேற இந்த கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பிரிவு இருக்கு. கிளாஸ் பெயிண்டிங்னா என்ன, அதுல நிறைய இடங்கள கிளாஸ்ல வந்து பெயிண்டிங் பிளஸ் ஆர்ட் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க, அதை பத்தின உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா சார்?
கிளாஸ் பெயிண்டிங் நிறைய அந்த சர்ச்சஸ் எல்லாம் பாத்துருப்போம், இப்போ இந்த ஹாரி பாட்டர் மூவிஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பெரிய சைஸ் ஃபாரின் சைட்லாம் தான் இருக்குங்க. கிளாஸஸ்ல வந்து உருவங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம பிக்சர்ஸ்ல இதெல்லாம் ட்ரா பண்ணிடுறோம், இப்போ ஷீட்ல ட்ரா பண்றோம், கேன்வாஸ் பெயிண்டிங் இதெல்லாமே இதாக இருக்கும். ஆனால் வீடுகளில் வந்து அழகா பண்ணி வச்சிருக்கிறதுக்கு விண்டோஸ்க்கு போற கிளாஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவங்கள், ஒரு மயிலோ இல்லை ஏதாவது ஒரு போர்ட்ரேட்டோ கூட பண்ணிக்கலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேஸ் இல்லை கிருஷ்ணர் ஏதோ ஒரு லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இதுலயும் வந்து அப்டிராக்ட் பெயிண்டிங்கும் பண்றாங்க, அதுக்குன்னே ஒரு சில கலர்ஸ் இருக்கு கேமரில. அதுல வந்து டியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு சென்டர்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபியூ கலர்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அது வந்து இப்ப வெளிச்சம் அடிக்கிற டைம்ல வீட்டுக்குள்ள ரொம்ப அப்படி கலர்ஃபுல்லா நல்லா ஃபீல் கொடுக்குது.
சார் இப்ப இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு கலரிங்ல இந்தந்த கலர் இதுக்கு வரும், இதுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு நீங்க மோஸ்ட்லி இமேஜின் பண்ணி இதை கிரியேட்டிவா பண்றீங்களா, இல்ல இருக்கக்கூடிய கலர்ஸே இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணியே நீங்க இதை பண்றீங்களா சார்?
ஒரு கலரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்ணை வந்து லைட்டா பிளர் பண்ணி பாப்பாங்க. நான் சின்ன வயசுல வந்து நான் கிளாஸஸ் எல்லாம் போடுறதுல சொன்னேன் இல்லைங்களா, அப்ப நானா கத்துக்கிட்டேன் எப்படின்னா, ஒரு மரம் இப்ப எதாவது பாக்குறோம் அப்படின்னா அந்த மரத்தை இன்னும் கூந்து கண்ணை லைட்டா பிளர் பண்ண மாதிரி மங்களா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கலர்ஸ் தனியா நமக்கு தெரியுது. பேக்ரவுண்ட்ல வந்து டார்க்கா தெரியும், அதுக்கு மேல வந்து இன்னும் ஷார்ப் கிரீன் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கிரீன் இருக்கும், அதுக்கு மேலே இன்னும் லைட் கிரீன் இருக்கும், எண்டில் மட்டும் அந்த எல்லோ ஷேட் கலந்த மாதிரி கிரீன்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே பிரிச்சு பிரிச்சு எதை பார்த்தோம்னாலும் முன்னாடி எந்த பொருள் இருந்தாலும் அதை பாக்குறப்ப இந்த மாதிரி கலர் ஷேட் நல்லா பிரிச்சு பார்க்கலாம். இது நல்லா பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டோம்னா கலர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம சின்ன வயசுலாம் டிரா பண்றப்ப ஸ்கின் டோன்னா இந்த ப்ரௌனையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கின் டோன் ஃபுல்லா சிங்கிளா ஒரே கலர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி இல்லாம பிரிச்சு பார்க்க கத்துக்கிறப்ப அது உள்ளேயே நிறைய கலர்ஸ் தெரியுங்க. பேசிக்கா நான் வந்து இப்ப கலர் பீல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேனால என் மைண்ட்ல மோஸ்டா ஒரு பொருளை எந்த பொருளை பார்த்தாலும் எந்த கலரை மிக்ஸ் பண்ணா அந்த கலர் வந்துடும் அப்படின்னு தானவே மைண்ட்ல வந்துருங்க. அங்க இருக்கிறது வேணும்னா அதை அப்படியே கொண்டு வந்துடும். மற்றபடி நான் ஓவனா கற்பனையா அதை ட்ரா பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் பார்த்த விஷயங்களா இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ரசிக்கிறது இதை பார்த்ததெல்லாம் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா, இதை வந்து நான் அதை அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவேங்க. ஆர்ட்ல இந்த இடத்துல இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும், இந்த கலர்ஸ் வந்தா நல்லா இருக்கும், ரியலிஸ்டிக்ல இப்படிதானே இருக்கு, இந்த மாதிரி நான் அப்படியே பண்ணிடுவேங்க.
ஒரு சில சுவர் ஓவியங்கள் நம்ம வரைஞ்சிடறாங்க, வரைஞ்சதுக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல போக 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 அது இயற்கையாவே மங்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நம்ம பெயிண்டிங்ல பண்ணும்போது அது ஸ்டாண்டர்டா ஒரு நிரந்தரமா இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெயிண்டிங்ஸ் அதனுடைய மூலப்பொருட்கள் இன்னைக்கு இருக்காங்க சார்?
இருக்குங்க சார். அந்த காலத்துல வந்து பண்ணப்ப சுவர் ஓவியங்கள்ல இப்ப தஞ்சாவூர் கோவில் எல்லாம் பண்ணது எப்படின்னா அந்த சுண்ணாம்பு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கலந்து வச்சிருப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிட்டு அது ட்ரை ஆகிறதுக்குள்ள அது காயத்து கொஞ்ச நேரம் காஞ்சிரும். அதுக்குள்ளேயே இப்போ அஜந்தா ஓவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அது எந்த எவ்வளோ எப்படி அந்த அளவுக்கு வேகமா பண்ணாங்கன்னு தெரியலங்க. அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் அடிச்சுட்டு அது ட்ரை ஆகிறதுக்குள்ளவே இயற்கை வண்ணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அது ஈரமா இருக்கிற டைம்ல மட்டும் தான் அது கூட பண்ண முடியும். அப்பதான் அந்த சுண்ணாம்பு கூடவே அந்த கலர் ரொம்ப மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி அது இவ்வளவு வருஷம் இருந்ததே பெரிய வருஷங்க, அது எத்தனையோ நூற்றாண்டு ஆயிரம் நூற்றாண்டு மேல கடன் இன்னமும் அப்படியே கொஞ்சம் இருக்கு, நிறைய ஃபேட் ஆகி இருக்கு. இந்த அளவுக்கு தாங்கி நிக்குதுன்னா அந்த அளவுக்கு அவங்க அறிவோட பண்ணியிருக்காங்க. ஆனா அப்ப இருந்து விஷயம் இருக்கிற பொருளை வச்சு அவங்க அந்த அளவுக்கு பண்ணது பெரிய விஷயம். ஆனா இப்ப நிறைய அட்வான்ஸா வந்துருச்சு. இப்ப எந்த பெயிண்டிங் பண்ணோம்னாலும் இப்ப அக்ரிலிக்கு நான் வால்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா மோஸ்டா அது ஃபேட் ஆகாதுங்க, அப்படியேதான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் மாதிரி அதை அப்படியே பெயிண்ட் ஃபுல்லா அதுலயே கொஞ்சம் அப்ளை ஆயிரும். அதுக்கு மேல நம்ம என்ன ரைஸ் போடணும் அப்படின்னா வார்னிஷ் போட்ல இருக்குங்க சார், மேட் வார்னிஷ் இல்ல கிளாசி வார்னிஷ் இந்த மாதிரி இருக்கு. மேட் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும், அதை அப்படி சீல் பண்ண மாதிரி கவர் பண்ண மாதிரி ஆயிடுங்க சார், பெயிண்ட் எதுவுமே ஆகாது அப்படியே இருக்கும். கிளாஸி போட்டோம்னா கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி க்ளோயிங்கா இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதாங்க. இது நல்லா அப்படியே கவர் பண்ண மாதிரி ஆயிடும், அது எதுவுமே ஆகாதுங்க மோஸ்டா. ஸ்டார்டிங்ல வந்து இப்போ லியோனா டாவின்சி வந்து அந்த லாஸ்ட் ஃபுட் அந்த ஜீசஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணிருப்பாரு இல்லைங்களா, அந்த பெயிண்டிங்லாம் வந்து ஆயில் பெயிண்டிங்ல தான் பண்ணாரு, வால்ல பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப வருஷம் தாங்க முடியல, அது வால்ல டைரக்டா பண்ணனால அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி ஃபேட் ஆகிட்டு எல்லாம் கொட்டிட்டு அழிஞ்சிட்டே வந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்பயே கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் இன்னும் நல்லாவே பண்ணியிருப்பாரு. அவர் பண்ண பெயிண்டிங்ஸ்ல அப்பயே காப்பாத்தி இருக்கலாம். இன்னும் நிறைய நமக்கு மேட்டு இந்த மாதிரி கிளாஸி வார்னிஷ் அடிக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப லைஃப் இருக்கும், அப்படியே இருக்கும். அதுவும் அக்ரிலிக் பெயிண்டிங்ல பண்ணா இது அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் ஆகாது.
சார் இப்ப இந்த வண்ண தூரிகைகளோட இந்த பெயிண்டிங் ஒர்க்கை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எதிர்காலத்தில் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த பணிகளை நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஒரு இலக்கு ஒரு எதிர்கால திட்டம் அப்படின்னு நீங்கள் எதை சார் வடிவமைச்சு அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க?
நான் வந்து சொந்தமாக ஒரு ஆர்ட் அகாடமி வைக்கலான்னு இங்கே கிளாஸஸ்லாம் கேட்டிருக்காங்க, நான் குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன், இப்போ பெரியவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்ட் எங்கே படிக்கணும், என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட், இதில் என்ன என்ன பண்ண முடியும், இது இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு தெரியாது. நான் இதெல்லாம் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் இங்கே சொந்தமாக ஒரு ஆர்ட் அகாடமி பெருசாக வச்சுட்டு நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுக்கலாம், ஆர்டர்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு டிஜிட்டல் ஆர்ட் அந்த மாதிரி ஆர்ட் சொந்தமாக எல்லாமே ஒர்க்குமே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஆர்ட் அகாடமி வைக்கணும்னு ஆசைங்க. அதை வச்சு ரன் பண்ணலான்னு அதுக்கான இதில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேங்க.
இப்போ உங்கள்கிட்ட வரக்கூடிய பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப ஓவியங்களுடைய அடிப்படையை கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஆர்வம் அப்படிங்கறது எப்படி இருக்குது? நீங்க அடிப்படையா ஓவியத்துல எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஓவியத்தை சொல்லி கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஃபர்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களையே கூட ஒரு சிலர் வந்து காப்பி பண்ணுவாங்க, அங்க இருக்கிறத அப்படி பாத்து பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து உணர்ந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரைஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்கள இங்க பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனையா வச்சு அவங்களோட உருவத்துக்கு இப்படிதான் அவங்க மைண்ட்ல இருக்கிற ஞாபகத்தை வச்சு கொஞ்சம் உருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அங்க அவங்களா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இவங்க வந்து தானாமே கத்துக்குவாங்க, ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னாவே போதும். இப்ப பார்த்து அப்சர்வ் பண்ணி டிரா பண்றவங்களுக்கு பேசிக்கான டெக்னிக் வந்து டிரா பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஷேப்ஸ் எல்லாம் டிரா பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. இப்ப சதுரம், வட்டம், முக்கோணம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்ஸையும் பிராக்டிஸ்க்காக கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து அது ரிலேட்டடா ஒரு ஆர்ட் கொடுப்பேன், ஸ்டிக்மேன் இந்த மாதிரிலாம். இப்ப நம்ம சின்ன வயசுல அந்த தலை மட்டும் போட்டு ஸ்டிக்மேன் மாதிரி மட்டும் டிராயிங் பண்ணிருப்போம் இல்லைங்களா, இதுதான் ஆர்ட்டுக்கு பேசிக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இதை டிரா பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிக்மேனா டிரா பண்ணிட்டு அதுக்கு மேல எப்படி ஃபார்ம் கொண்டு வருது, எந்த டிராயிங் பண்றோமோ அதை எப்படி கொண்டு வருது, என்ன ஈஸியா நம்ம ஃப்ரீ ஹேண்டா பண்றதை விட இந்த மாதிரி டெக்னிக் வச்சு எப்படி இதெல்லாம் டிரா பண்ணலாம், நிறைய நுணுக்கங்கள் இருக்குங்க. இன்னொன்னு அவங்க எந்த மாதிரி உணர்றாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா கிளாஸஸ் எடுக்கிறது. இப்ப பெரியவங்களுக்கு எடுக்கிறப்ப அது பிரச்சனை இருக்காது மோஸ்டா, அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அதை உணர வச்சுட்டா போதும். மற்றபடி அந்த பெர்ஸ்பெக்டிவ், அனாட்டமி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பேன். இதை வச்சுட்டு அந்த கலரிங் தியரியை சொல்லி கொடுப்பேன். மீதி அங்க எந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி உணரணும் அப்படிங்க சொல்லி கொடுக்கறப்ப இவங்க நல்லா சீக்கிரமா வளர்ந்துக்குவாங்க
சார். இது வரைக்கும் அந்த கிளாஸ் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங், வாட்டர் கலரிங் அப்படிங்கறது குறித்து வண்ணங்கள்ல பல்வேறு விதமான ஒரு அரிய தகவல்கள், புதிய தகவல்களை ரொம்ப தெளிவா ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. புதுகை பண்புலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நேர்களே, இதுவரை புதுமை ஓவியம் பற்றி ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய திரு எஸ் அஸ்வின்ராஜ் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற புலன இலக்க எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.